இன்றிலிருந்து ஒரு புது சீரீஸாக நாம யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க இருக்கிறோம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் வேதத்துல 32வது புத்தகம். இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகம் சிறிய தீர்க்க தரிசன புத்தகத்தில் 5வது புத்தகம். இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகம் மொத்தம் 4 அதிகாரங்களை கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல இருக்கிற நிகழ்வுகள் மிகவும் பரிச்சயமானது. இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் மேலோட்டமாக வாசிக்கும் போது நம்ம தெரிந்திருக்கிற செய்தி என்ன? தேவன் யோனாவை அழைத்தார். யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். தேவன் யோனாவை மீனின் வயிற்றுக்குள்ளாக 3 நாள் இருக்க செய்து அவனை ஜெபிக்கும்படியாக செய்து திருத்தி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று நாம் மேலோட்டமாக வாசிக்கும் போது நாம் இதை புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லது அநேகரால் இது பேசப்பட்டும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த யோனா தீர்க்க தரிசனம் இதை மட்டுமே குறிப்பாக பேசவில்லை. இந்த யோனா தீர்க்க தரிசனம் இன்றைக்கு வாழும் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. 21வது நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த யோனா தீர்க்க தரிசனம் மிக அடிப்படையான சத்தியங்களை கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. இந்த யோனா தீர்க்க தரிசனத்துல முதல் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறிப்பாக யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்தான ஒரு சில காரியங்களை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வசனத்தை பார்ப்பது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். முதலாவது இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து பார்க்கும்போது இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஓமை கிடையாது, அல்லது ஒரு சொப்பனம் கிடையாது, அல்லது ஒரு கட்டுக்கதை கிடையாது. இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் இந்த யோனா தீர்க்க தரிசனியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு நிஜமான ஒரு சம்பவம். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இது வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிஜமாக நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த யோனா தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்கும்போது இது ஒரு சொப்பனமாக இருக்கலாம், இல்ல ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம், இது ஒரு ஓமையாக இருக்கலாம் என்று அநேகர் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது இது ஒரு நிஜமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிஜமான நிகழ்வு. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து யோனாவை குறித்து பேசுகிறார். யோனா எப்படி மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் இருக்க போகிறார் என்று சொன்னார். இப்ப இயேசு கிறிஸ்து யோனா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை உண்மையாக பார்த்தார். இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த புத்தகத்தினுடைய தனித்தன்மை என்ன, தனித்துவம் என்ன, யூனிக்னஸ், இந்த புத்தகத்துடைய யூனிக்னஸ் என்ன? வேதத்துல மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம வாசித்திருப்போம். அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துடைய செய்தியை நம்ம எப்படி புரிந்து கொள்வோம் அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசி எந்த தேசத்துக்கு விரோதமாக ஒரு செய்தியை சொல்றாரோ அந்த செய்தி தான் அந்த அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அடிப்படை செய்தியாக இருக்கும். அவர் என்ன செய்தி சொல்றார், தேசத்துக்கு விரோதமாக சபிக்கிறாரா, தேசத்தை மனம் திரும்ப அழைக்கிறாரா என்ற செய்தியை பார்ப்போம். ஆனா யோனா தீர்க்க தரிசனத்துல மட்டும் அவருடைய செய்தி இல்ல, அவருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதுதான் செய்தி. இதுதான் இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய ஒரு தனித்துவம். தேவன் எப்படி யோனா தீர்க்க தரிசியுடைய வாழ்க்கையில செயல்பட்டார், எப்படி அவனுடைய வாழ்க்கையில உறவு கொண்டார், எப்படி அவனுடைய வாழ்க்கையில தொடர்பு கொண்டார் என்பதுதான் தேவன் அடிப்படையாக உங்களுக்கும் எனக்கும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து சொல்லித்தரார். அடுத்து 3வதாக பார்க்கும்போது இந்த யோனா தீர்க்க தரிசனம் எழுதப்பட வேண்டிய அடிப்படை நோக்கம் என்ன, ஒரு இன்டென்ஷன் என்ன? முதலாவது என்னன்னு பார்க்கும்போது என்ன நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய குறுகிய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு மட்டும் தேவன் என்று எண்ணினார்கள். இந்த யோனா தீர்க்க தரிசி என்ன அவருடைய இந்த சரித்திர புஸ்தக இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாக என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, உங்களுடைய என்னுடைய தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் இந்த முழு உலகத்திற்கும் தேவன் என்பதை சுட்டி காட்டுகிறார். தேவன் அவர் எனக்கு மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, தேவனை தெரிந்து கொண்டார், நான் அவருடைய செல்லப்பிள்ளை, தேவனை தெரிந்து கொண்டார், அவர் என்னுடைய தேவன் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தேவன் சொல்கிறது, நான் முழு உலகத்துக்கும் தேவனாக இருக்கிறேன். தேவனுடைய இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை விட பெரியது. இதுதான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய அடிப்படையான நோக்கம் தேவன் தன்னுடைய இரக்கத்தை புறஜாதிகள் மக்கள் இடத்தில் காட்டினார். எதுக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தேவன் புறஜாதிகள் இடத்துல காட்டுறார்? பாகமும் 32:26 பார்க்கும் போது விக்கிரகத்தை வழிபடும் போது, இஸ்ரவேல் தேசம் விக்கிரகத்தை வழிபடும் போது, மதியில்லாத ஜனங்கள் இடத்துல நான் உறவு கொண்டு அவர்கள் மூலமாக அவர்களுக்கு நான் கிருபை இரக்கம் காட்டுவதன் மூலமாக நீங்கள் பொறாமைப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு நியாய தீர்ப்பு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல தேவன் என்ன சொல்லியிருக்கிறான்? நீ விக்கிரகத்தை வழங்கக்கூடாது, தெய்வம் அல்லாத நீ தெய்வமாக வணங்கக்கூடாது. அப்படி நீ வணங்கின அப்படின்னா நான் உன்னோட வைத்திருக்கிற உறவை நான் புறஜாதிகள் இடத்திலும் அந்த கிருபையை காட்டுவேன், அந்த இரக்கத்தை காட்டுவேன். அதை பார்த்து நீ பொறாமைப்படுவாய், அதை பார்த்து நீ எரிச்சல் மூடுவாய். அதான் ரோமர் 9:11-11 ஒரு சுரக்கும். அடுத்து இந்த புத்தகத்தினுடைய தீர்க்க தரிசன நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த புத்தகம் வரப்போகிற மேசியாவை காட்டுகிறது. யோனாவை விட பெரியவர் வருகிறார். இந்த அடிப்படையான சிந்தனையை கொண்டு நாம் இந்த புத்தகத்தை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக இஸ்ரவேல் நாட்டில் நம்ம வேதத்தை பழைய ஏற்பாடு படிக்கும் போது, இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லும் போது அதுல தீர்க்க தரிசிகள் இருப்பது வழக்கம். தீர்க்க தரிசிகள் என்பவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலும் யூதேயா தேசத்திலும் இருப்பார்கள். ஏன் இருக்கிறாங்க தீர்க்க தரிசிகள்? கர்த்தருடைய மக்கள் ஆகவே தீர்க்க தரிசி ஒருவர் தேவை என்று தீர்க்க தரிசிகள் இல்லை. தீர்க்க தரிசி இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அது தேவனுடைய இரக்கத்தின் தொடர்ச்சியான வெளிப்பாடு. தேவன் தேசத்தின் மீது தொடர்ச்சியாக இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நான் தொடர்ச்சியாக உங்களை நேசிக்கிறேன் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. என்னுடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன், அந்த தேவன் அந்த உடன்படிக்கையை விட்டு மீறுவதில்லை. ஆகவே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசியை கொடுக்கிறேன். அந்த தீர்க்கதரிசி எப்ப வருவான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசி தேசம் இக்கட்டாக இருக்கிற ஒரு நிலையில வருவான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு நிலையில வருவான். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்வான் அப்படின்னா, அந்த இக்கட்டான நேரத்துல ஜனங்களுக்கு ஒரு செய்தியை சொல்வான். அந்த இக்கட்டான நேரத்துல வந்து ஜனங்களுக்கு தேவையான செய்தியை கடவுள் எடுத்துருந்து ஜனங்களுக்கு சொல்வான். அப்ப அது என்ன வெளிப்பாடு அப்படின்னா, தேவன் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, நான் உன நேசிக்கிறேன், நீ என்னை பணிந்து கொள், நான் உன் மேல கிருபையா இருக்கிறேன். ஒவ்வொரு புது புது தீர்க்க தரிசி வரும்போது தேவன் என்ன சொல்றாரா, புதுசு புதுசா அவர் இடத்துல அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு தீர்க்க தரிசியும் வரலாற்றுல இப்படிதான் அனுப்புகிறார். அதே போலதான் தேவன் இந்த யோனா தீர்க்க தரிசியும் அனுப்புகிறார். இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அணுகலாம். யோனா 1:2 வாசிக்க கேட்கலாம். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இந்த முதல் வசனத்தை பார்க்கும்போது, இந்த முதல் வசனம் யோனாவை குறித்ததான ஒரு அறிமுகம். யார் இந்த யோனா? எங்கே இருந்து வந்தான்? எந்த பகுதியில யாருடைய ராஜ்யத்துக்கு கீழாக இவன் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறான்? அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு இன்ட்ரோடக்ஷனும் இந்த இடத்துல இல்ல. மற்ற எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்தீங்க அப்படின்னா, 1:1 அந்த தீர்க்க தரிசி யாருடைய மகன், யாருடைய அரசாட்சிக்கையில எந்த தேசத்துல அவன் ஊழியம் செய்கிறான் என்று சொல்லியிருக்கும். உதாரணத்துக்கு அடுத்த புக்கை திருப்பிக்கலாம், மீகா 1:1 எடுத்துக்கலாம். மீகா 1:1, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும், அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மீகா யார், அவன் யாருடைய தேசத்துல எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தான் என்று சொல்லப்படுது. எந்த தேசத்துல யாருடைய ராஜ்யத்துக்கு கீழாக ஊழியம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம், ஏசாயா 1:1. ஏசாயா 1:1, ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவரின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இப்ப ஏசாயா எங்க பார்க்கிற, வேலை பார்க்கிறார், எங்க ஊழியம் செய்கிறார் என்று பார்க்கும்போது, யூதாயா தேசத்துல யாருடைய நாட்கள்ல பார்க்கும்போது யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவருடைய நாட்களில் இவர் வேலை செய்தார், இவர் ஊழியம் செய்தார் என்று பார்க்கும். இப்படி இந்த ராஜாக்களுடைய பெயரை கொடுக்கும்போது நம்ம ரெண்டு ராஜாக்களும் நாளாகமம் புஸ்தகத்தில் போய் பார்க்கும்போது எப்படிப்பட்ட சூழலில் வேலை செய்தார்கள், எப்படிப்பட்ட சூழலில் ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை சொன்னார்கள் என்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை படிக்கலாம். ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பகுதியில அப்படிப்பட்ட எந்த ஒரு விளக்கமும் சொல்லப்படவில்லை. இப்ப யோனாவினுடைய பின்னணி என்ன? யோனாவை நம்ம எங்க படிக்க முடியும்? இப்ப யோனாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு ராஜாக்கள் 14:23-27. ரெண்டு ராஜாக்கள் 14:23-27. இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தை பற்றி ஒரு சிறிய ஒரு பின்னணி. இஸ்ரவேல் தேசத்தை பற்றி நாம் பார்க்கும்போது சவுல் தாவீது அவருடைய நாட்களில் அவர்கள் முழு கோத்திரத்தையும் 12 கோத்திரத்தையும் அரசாண்டார்கள். தங்களுடைய படைகளை வைத்து அவர்கள் கானானியர்களை விரட்டி தேசத்தினுடைய எல்லைகளை பெருசாக்கலாங்க. சாலமோனுடைய நாட்களில் பார்க்கும்போது அது முற்றிலுமாக கைப்பற்றப்பட்டது. சாலமோன் ராஜா முழு இஸ்ரவேலிலும் ராஜாவாக அரசாண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அநேக பெண்களை மனம் முடிந்து அவன் என்ன செய்தானா, கர்த்தருடைய வழியை விட்டு பின்வாங்கி போனான். அப்ப 1 ராஜாக்கள் 11:12-13 பார்க்கும்போது தேவன் சொல்றார், நீ செய்த இந்த பொல்லாப்புக்காக நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், உனக்கு வரப்போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் ராஜ்யத்தை பிரிக்க போகிறேன் என்று சொன்னார். இப்ப சவுல், தாவீது, சாலமோன் இவங்க மூணு பேரும் இஸ்ரவேலுடைய முழு 12 கோத்திரத்தையும் அரசாண்டார்கள். சாலமோனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு என்று பார்க்கும்போது ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. முதல் 10 கோத்திரம் ஒரு ராஜ்யமாகவும் அடுத்து 2 கோத்திரம் ஒரு ராஜ்யமாகவும் பிரிக்கப்படுது. இந்த 10 கோத்திரத்தை வட இஸ்ரவேல் என்று சொல்வார்கள். இந்த 2 கோத்திரத்தை யூதயா என்று சொல்வார்கள். இப்ப இஸ்ரவேல் என்று பார்க்கும்போது இந்த 10 கோத்திரத்தை குறிக்கிறது. இப்ப இஸ்ரவேலுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாரியா. இப்ப வேதத்துல தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசிக்கும் போது சமாரியா என்ற அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப எதை குறிக்குது அப்படின்னா இந்த 10 கோத்திரத்தை குறிக்குது. அடுத்து பார்க்கும்போது 2 கோத்திரத்தை குறிக்கும் போது யூதயா என்று குறிக்கப்படும் அல்லது எருசலேம் என்று குறிக்கப்படும். ஏன்னா யூதயா தேசத்தினுடைய தலைநகரம் எருசலேம். அடுத்து பார்க்கும்போது இப்படி இரண்டாக பிரிக்கப்பட்டது. இரண்டாக பிரிக்கப்பட்ட பின்பாக இந்த 10 கோத்திரமானது வேகமாக வளர்ந்தது. அவருடைய எல்லைகள் பெரிதாக இருந்தது. ஆனா அங்க இருந்த ஒரு ராஜா கூட தேவனுக்கு பிரியமாய் வாழல். ஒரு ராஜாவும் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கல. ஒரு ராஜாவும் கர்த்தருடைய வழியில வாழல. அவன் நியாயப்பிரமாணத்தை மறந்தவனாக தேவனுக்கு விரோதமான ஜனங்களாக இருந்தான். இப்படிப்பட்ட நிலையில நம்ம 2 ராஜாக்கள் 14:23-27 நம்ம வாசிக்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15 வருஷத்தில் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரோபயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நோபாத்தின் குமாரனாகிய எரோபயாம் பாவங்களை ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேப்பேர் ஊரானாகி அமித்ஷா என்னும் தீர்க்க தரிசின் குமாரனான யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியான கடல் மற்றும் இஸ்ரவேலின் எல்லையை திரும்பி சேர்த்து கொண்டான். இஸ்ரவேலில் உபத்திரவம் மிகவும் கொடியது என்றும் அடைபட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிற ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பேரை வானத்தில் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய எரோபயாம் கையால் அவர்களை ரட்சித்தார் என்று பார்த்தார். இங்கே மட்டும்தான் யோனாவினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல யோனா தன்னுடைய ஊழியத்தை செய்கிறான் பார்க்கும்போது, யோனா இஸ்ரவேல் தேசத்தில் அதாவது 10 கோத்திரம் இருக்கிற அந்த தேசத்தில் அவன் ஊழியம் செய்கிறான். அவன் யாருடைய ராஜபரியத்துக்குள்ள ஊழியம் செய்கிறான் என்று பார்க்கும்போது எரோபயாமுடைய நாட்கள். எரோபயாமுடைய நாட்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் எந்த பாவத்தையும் விட்டு விலகவில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக பாவம் செய்தார்கள். அப்படிப்பட்ட சமூகத்துல யார் வாழ்ந்தா, யோனாக்கு முன்னாடி யார் வாழ்ந்தா என்று பார்க்கும்போது எலியா எலிசா ஊழியம் செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எலியா எலிசா என்ன செய்யறாங்க அப்படின்னா மனந்திரும்பு என்று கத்துனான், மனந்திரும்புகள் என்று அழுதான். ஆனா இங்கே யோனாவை பார்க்கும்போது யோனா எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றான் அப்படின்னா உன்னுடைய எல்லைகள் பெரிதாகப்படும், உன்னுடைய எல்லைகளை நீ இன்னும் பெருசாக்கிக் கொள்வ. அங்க பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் தேவன் பார்க்கிறார், அவனுடைய உபத்திரவம் கொடியது, அவனை அவனுக்கு அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலை காப்பாற்றவே முடியாது. அப்போ அவனுடைய பாவம் அவ்வளவு பெரியதாக இருந்தது, அவனுடைய பாவம் அவ்வளவு கூடியதாக இருக்கும் போது தேவன் அவனை நியாயம் தீர்க்க வேண்டும், தேவன் அவனுக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும், தேவன் தன்னுடைய நியாய பிரமாணத்தின்படி அவர்களை சரி கட்ட வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில யோனாக என்ன தீர்க்க தரிசனம் சொல்றான் அப்படின்னா, நீ மனம் திரும்பு என்று சொல்லவில்லை, நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லவில்லை, உன்னுடைய பாவத்தை விட்டு விலகு என்று சொல்லவில்லை. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னுடைய எல்லைகள் இன்னும் விஸ்தரிக்கப்படும் என்று சொல்லுகிறான். யோனாவுடைய தீர்க்க தரிசனத்தினால கர்த்தர் அவர்களை ரச்சித்தார். யாருடைய கையினால் ரச்சித்தார் என்று பார்க்கும்போது, எரோபயாமினுடைய கையிலால் அவனை ரச்சித்தார் என்று பார்க்க. இது ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லித்தருது. என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய ராஜ்யத்துல பயனுள்ளவனா இருப்பது ரட்சிப்பினுடைய அடையாளம் இல்ல. நான் தேவனுடைய ராஜ்யத்துல பயனுள்ளவனா நான் இருக்கிறேன், என்னையால் நிறைய பேர் சுவிசேஷத்தை கேட்டாங்க, என்னையால் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையினால் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, அது ரட்சிப்பின் அடையாளம் அல்ல. ரட்சிப்பின் அடையாளம் என்பது இருதயத்துல தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றிருக்க வேண்டும். எரோபயாம் பொல்லாத ராஜா, அவன் விக்கிரகத்தை விட்டு வழிவிலகவில்லை, அவன் விக்கிரகத்தை வழிபட்டான், தொடர்ச்சியாக ஜனங்களை இந்த விக்கிரகத்தை வழிபடும்படியாக அவன் ஜனங்களை கட்டாயப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் தேவன் தன்னுடைய இரக்கத்தை காண்பித்தார். பாவத்தின் மோசமான நிலையில் இருந்த தேவன் நியாயத்தீர்ப்பு மட்டுமே கிடைக்க வேண்டிய ஒரு தேசத்திற்கு தேவன் இரக்கத்தை காண்பித்தார். யோனா இதை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே அனுபவித்திருந்தான். இப்படிப்பட்ட நிலையில இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நீங்க முழுசுமா படிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய நிலையில சரியான ஒரு நிலைப்பாட்டில் வாழும்போது அவர்கள் சொல்வாங்க, தேவனுடைய இரக்கம் புறஜாதிகள்ட்டும் சென்று பெரிய காரியத்தை செய்யட்டும் சொல்லுவாங்க. உதாரணமாக நம்ம சங்கீதம் 67 திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 67 முதல் 3 வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சணையும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆவிக்குரிய நிலையில இஸ்ரவேல் தேசம் சரியாக வாழும் போது அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எண்ணம், அந்த தேவனுடைய மகிமை தன்னை சுற்றி இருக்கிற எல்லா தேசத்திலும் விளங்கும்படியாக அவர்கள் ஜபிக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் என்னை சுற்றி இருக்கிற எல்லா புறஜாதியார் தேசத்திலும் அவருடைய கிருபை போக வேண்டும் என்று ஜபிக்கிறார்கள். ஆனா அவருடைய அவிக்குரிய நிலை மோசமாக இருக்கும்போது யோனாவை போல சுவிசேஷத்தை கொண்டு செல்ல தடை கற்களாக இருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பின்வாங்கி இருக்கும்போது உலக சிந்தைகளால் நான் அகப்பட்டு போவேன். உலக சிந்தைகளால் நான் அகப்படும் போது தேவன் எனக்கு மட்டும்தான் தேவன், அவர் என்னுடைய தேவன் என்று அந்த தேவனுடைய கிருபையும் மகிமையும் நான் எனக்குள்ளாக சுருக்கி விடுவேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துச்சு. இந்த சங்கீதம் 67 பாடும்போது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவுல மிக சந்தோஷமாக இருந்தான். அந்த சுவிசேஷத்தை, கர்த்தருடைய மகிமையை கொண்டு செல்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அந்த இஸ்ரவேல் தேசம் அப்படிதான் வாழ்ந்துச்சு. ஆனா தேவனுடைய உறவுல இருந்து பின்வாங்கும் போது, ஆவிக்குரிய நிலையில தொய்ந்து போகும்போது, அவன் உலக பிரகாரமான காரியங்களால் அகப்படும் போது சுவிசேஷத்தை கொண்டு செல்ல தடை கற்களாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் தேசம் எப்படி நினைக்குது, இந்த யோனா எப்படி நினைக்கிறான் அந்த காலகட்டத்தில்? ரெண்டு ராஜாக்கள் நம்ம வாசிக்கும் போது அவனை கட்டுப்படுத்த யாருமே இல்லை. ஆவிக்குரிய நிலையில தேவனோட ஒரு சரியான உறவுல இல்லை, அது தீர்க்கதரிசியும் பாதிக்கும். ஜனங்கள் தேவனோடு சரியான உறவு இல்லாத போது அது தீர்க்கதரிசியும் பாதிக்கும். எலியா எலிசாவுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை போல யோனா கர்த்தரிடத்துல திரும்பு என்று அவன் பிரசங்கிக்கல. யோனா கர்த்தரிடத்துல திரும்பு, மனம் திரும்பு என்று அவன் ஒருபோதும் பிரசங்கிக்கவே இல்லை. வேதத்துல நம்ம அதை வாசிக்கவே முடியாது. இப்ப அந்த பிரசங்கத்தை செய்ய சொல்லிதான் சொல்றாரு, ஆனா அவன் முடியாதுன்றான். என்னுடைய என்னுடைய தேவன் அவன்டெல்லாம் போய் சொல்ல மாட்டேன்றான். இது நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. நீங்கள் நான் எப்படி இருக்கும்? தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் இந்த தேசத்துக்குள்ள கொண்டு செல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இல்ல, அவர் என்னுடைய தேவன், என்னதான் தெரிஞ்சு கொண்டார், என்னதான் முன்குறிச்சார், அவர் எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் கிருபை, எனக்கு மட்டும்தான் இரக்கம் என்று சொல்லி எனக்குள்ளாக அந்த கிருபையும் நான் வைத்துக் கொள்கிறேனா? அநேக நேரத்தில் நாம யோனாவை போலதான் இருக்கிறோம். அநேக நேரத்தில் யோனா வாழ்ந்த அதே சூழல நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டு வெளியே போய் பாருங்க. இந்த சமூகத்துல பாவம் கொட்டி கிடக்கு அப்படின்னு வெளியே போனாலே பார்க்கிற அனைத்தும் பொல்லாப்பு, கேட்கிற அனைத்து செய்தியும் பொல்லாத செய்தி, கேட்கிற வார்த்தைகள் கொடிய வார்த்தைகள், பார்க்கிற காரியங்கள் இச்சையான காரியங்கள், உறவுகள் மோசமான உறவுகள். உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருந்தா சுவிசேஷம் தேசத்துக்குள்ள செல்லாது. அதுக்கு யோனா ஒரு உதாரணம், இஸ்ரவேல் ஜனம் அதுக்கு ஒரு உதாரணம். அவர்கள் மறுபடியும் தேவனோட உறவுல சரி செய்யவே இல்லை. அந்த 10 கோத்திரம் அசிரியர்களால் சிறைப்பட்டு போனதுதான், திரும்பி வரவே இல்லை. அவன் உறவு சரியில்லை, அவன் தேவனை நோக்கி பார்க்கல, மனம் திரும்பு என்ற செய்தி அவன் கேட்கவே இல்லை. எலியா எலிசாவை போல ஒருவன் அவனை திரும்பி பிரசங்கிக்கவே இல்லை. அவன் போனான், யோனா தீர்க்கதரிசி பிரசங்கிக்கல. எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நிலைப்பாடு. நம்முடைய அவர்களுடைய எண்ணம் குறுகியது. ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியாக வாழாத போது என்னுடைய மைண்ட் நேரோ மைண்டட் ஆயிரும். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் அவனுடைய எண்ணம் குறுகியதாகிவிட்டது. தீர்க்கதரிசியினுடைய எண்ணம் குறுகியதாகிவிட்டது. இன்னைக்கு நம்மளுடைய எண்ணமும் குறுகியது. ஏன்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவுல சரியா இல்லை, அதனால சுவிசேஷத்தை கொண்டு செல்ல பயப்படுகிறவனாக இருக்கிறேன், அதை கொண்டு செல்ல தடைக்கற்களாக நானே இருந்து விடுகிறேன். யோனாவின் நிலை இப்படிப்பட்டுதான். இதான் யோனாவினுடைய அறிமுகம். யோனா மிக மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த தேவனுடைய தீர்க்கதரிசியில் ஒருவன். அடுத்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து ஏற்றினது என்றார். 2 வசனம், தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை. என்ன கட்டளை சொல்றார் என்று பார்க்கும்போது, நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேவுக்கு போ. நினிவே என்பது மகாநகரம், ஆங்கிலத்தில் தி கிரேட் சிட்டி என்று சொல்லப்படும். இப்ப நினிவே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது அசிரியால இருக்கு. அசிரியா தேசத்தினுடைய தலைநகரம் நினிவே. தேவன் இந்த தேசத்தை எதுக்கு வைத்திருந்தார் என்று பார்க்கும்போது, இந்த 10 கோத்திரத்தை சிறைப்பிடிச்சிட்டு போகதான் தேவன் இந்த தேசத்தை வைத்திருந்தார். இந்த 10 கோத்திரம் தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்யும், இவன் மறந்துடவும் மாட்டான், இவனை சிறைப்பட்டு கொண்டு போவதற்காக தான் இந்த அசிரியா பட்டணத்தை தேசத்தை தேவன் வைத்திருந்தார். இந்த அசிரியா தேசத்துல உள்ள கேபிட்டல் சிட்டி எனிவே, அது மகா பெரிய நகரம். மகா பெருசுனா எதுவெல்லாம் பெருசு? அதனுடைய அளவுல பெருசு. அது பாபிலோனியுடைய பெருசு. அந்த நகரத்தை சுத்தி பார்ப்பதுக்கு 3 நாள் ஆகும். யோனா 3 வசனத்தை திருப்பிட்டீங்க அப்படின்னா, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. அது பெரிய 3 நாள் ஆகும் அந்த முழு நகரத்தையும் சுற்றி பார்ப்பதற்கு. அவ்வளோ பெரிய ஊர் இருந்துச்சு அப்படின்னா ஜனத்தொகை அதிகமாக இருந்துச்சு. 2 மில்லியன் மக்கள் இருந்தார்கள். அவ்வளோ பெரிய ஊர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்துச்சு, மதில் சுவர்கள் இருந்துச்சு. அந்த நகரத்துக்குள்ளாக 1500 தூண்கள் இருந்துச்சு. நீங்க மதில் சுவர்ல ஏறி தான் அந்த அவுட்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1500 தூண்கள்ல நீங்க ஏறி யார் அட்டாக் பண்ண வரான் என்பதெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு கட்டிட கலைகளை கொண்ட ஒரு நகரமாக இருந்துச்சு. அதே போல அரசு அலுவலகம் நிறைய இருந்துச்சு. இந்தியாவில் நியூ டெல்லி இருக்கிற மாதிரி அங்க இந்த நினிவே பட்டணத்துல அரசு அலுவலகம் அநேகம் இருந்தது. இதெல்லாம் யோனா கேள்விப்பட்டிருப்பார். இப்போ இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய 1 வசனத்துல யோனா யாருடைய மகன் என்று சொல்லியாச்சு. வேற எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லாம, வேற எதுவும் சொல்லாம அடுத்து என்ன சொல்லுது என்று பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்த மகாநகரமாகி நினைவுக்கு போய் என்று ஒரு கட்டளை வருகிறது. மிச்ச எல்லா தீர்க்க தரிசன புத்தகத்தை பார்க்கும்போது அல்லது மற்ற தீர்க்க தரிசிகளை பார்க்கும்போது, தேவன் ஒரு தீர்க்க தரிசியை தயார்படுத்துவார். உதாரணத்துக்கு ஏசாயாவை பார்க்கும்போது, ஏசாயாவை இடத்துல ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் இடத்துல நீ பிரசங்கி அந்த செய்தியை சொல்லு, நான் சொல்ற வரைக்கும் சொல்லு, நான் அவனை தயார்படுத்துவார். நான் நீ பிரசங்கிப்ப ஒருத்தரும் மன திரும்ப மாட்டான், அவருடைய காது மந்தமா போகும், உன்னுடைய ஊழியம் மிக கஷ்டமான ஊழியம் என்று ஏசாயாவை என்ன செய்யறார் என்று பார்க்கும்போது தயார்படுத்துவார். எரேமியாவோட பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட உறவுல, நான் ஒரு சிறு பிள்ளை, நான் போய் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லும்போது தனிப்பட்ட உறவுல அவனோடு உறவாடி அவனை தயார் செய்வார். ஆனா இங்க யோனாவுக்கு அப்படி கிடையாது. யோனாவுக்கு வந்தார், யோனா நீ எழுந்து நினிவேவுக்கு போ, எந்த மாதிரி தயார்படுத்துதல், எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல, நீ எந்திரி. அதான் இங்க யோனா பார்க்கும், அவனுடைய அப்பா பேர் சொல்லியிருக்கு, கத்தர் வந்தார் அவனிடத்தில், நீ எழுந்து நினிவேவுக்கு போ. என்ன சொல்லுது இந்த கட்டளை? இந்த கட்டளையுடைய தன்மை என்ன? இந்த கட்டளை என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் தன்னுடைய சர்வ அதிகாரத்தை யோனாவின் இடத்தில் பயன்படுத்துகிறார். தேவன் தன்னுடைய சர்வ அதிகாரத்தை யோனாவின் இடத்துல பயன்படுத்துகிறார். எந்த தீர்க்கதரிசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு கட்டளை வரவே இல்லை. எந்த தீர்க்கதரிசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் கொடுக்கப்படவே இல்லை. ஏன்னா வேதத்தில் இருக்க எந்த தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே போய் எங்கேயுமே தீர்க்கதரிசி சொல்ல, யோனா மட்டும்தான் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே போய் தீர்க்க தரிசனம் கூறு என்று தேவன் சொல்றார். தேவன் யோனாவிடம் கூறுகிறார், யோனாவே நான் கர்த்தர் நான் சர்வ அதிகாரம் உள்ளவர், நீ எழுந்து நினிவேவுக்கு போ என்றார். அங்க என்ன ஒரு அத்தாரிட்டி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கர்த்தர், நான் சர்வ அதிகாரமுடைய தேவன், நான் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், நான் உன்ட சொல்றேன், நீ நினிவேவுக்கு போ என்றார். அவன் நினிவேவுக்கு போனும். இந்த அதிகாரம் உள்ள தேவன் பேசும்போது தன்னுடைய முழு அதிகாரத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். தேவன் பேசும்போது, அவருடைய அதிகாரத்தோடு பேசும்போது, அந்த அதிகாரத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு கடவுள் ஒவ்வொட்டியும் என்று வந்து நேரடியா சொப்பனத்திலும் தரிசனத்திலும் பேசுறது இல்ல. இன்னைக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொட்டியும் என்றும் தேவன் அவருடைய வார்த்தையினால இந்த வேதத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய சர்வ அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை. இந்த வேதத்தில் இருக்க ஒரு சின்ன எழுத்திலும் ஒரு சின்ன வார்த்தையும் அந்த சர்வ அதிகாரம் உள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். இதை வாசிக்கும் போது அலட்சியமாக வாசிக்க கூடாது. இது அதிகாரம் உள்ள தேவனிடத்திலிருந்து வந்த அதிகாரம் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. அந்த நினைவேவுக்கு போ என்ற வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குதோ, லாசரே வெளியே வா என்ற வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குதோ, வெளிச்சம் உண்டாகப்படுவது என்ற வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குதோ, அதே வல்லமை நீங்களும் நானும் கையில வைத்திருக்கிற வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதம் சர்வதிகாரம் உடையது. இந்த கட்டளை எதற்கு என்று பார்க்கும்போது, எதற்காக தேவன் தன்னுடைய சர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கட்டளையை சொல்றார்? இந்த கட்டளை மிக முக்கியமான ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த கட்டளை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் புறஜாதியாராகிய இந்த நினிவே மக்கள் இடத்துல எவ்வளவு இரக்கமா இருக்கிறேன் என்பதை பார். அந்த நினிவே மக்கள் இடத்துல என்ன கட்டளை, அந்த கட்டளையுடைய சாராம்சம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த ஜனங்கள் இடத்துல என்னுடைய இரக்கத்தை நான் காண்பிக்க போகிறேன். நான் நீ யோனா போய் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக பேசும்போது, அந்த விரோதமாக பேசுகிற அந்த வசனம், இந்த ஜனங்கள் இடத்துல நான் இரக்கமாகவும் கிருபையாகவும் இருக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இரக்கம் என்பது சடான் எங்கிருந்தோ வந்துடாது. இரக்கம் என்பது ஃப்ரம் நோவேர் அப்படியே வந்துடாது. இரக்கம் என்பது எப்படி வரும்னா, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது மட்டும்தான் வரும். கர்த்தருடைய வார்த்தையுடைய பிரசங்கம் இல்லாமல் இரக்கம் வரவே வராது. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அந்த கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்த நினைக்கும் போது, ஒரு மனிதன் அந்த இரக்கத்தை கொண்டு செல்ல தடை கற்களா இருந்தால் அது எவ்வளவு பெரிய அவமானம். தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து அழிந்து போகிற ஜனங்களுக்கு என்னுடைய வார்த்தையை பிரசங்கி நான் என்னுடைய இரக்கத்தை காண்பிக்க போகிறேன் என்று சொல்லும் போது, அந்த இரக்கத்தை கொண்டு செல்லாத மனிதன் எவ்வளவு பெரிய அவமானமான ஒரு செயல். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிதான் இருக்கிறோம். ஏன் மத்தேயு 28:18, 19:20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பயணும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யோனாவின் இடத்துல சர்வ வல்லமையுடன் சர்வ அதிகாரத்துடன் பேசிய அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் போய் என்ன செய்ய, சர்வ ஜாதியார் இடத்திலும் சுவிசேஷத்தை பிரசையுங்க, சர்வ ஜாதியும் சீசராக்குங்கள். யாருக்கு சொல்லியிருக்கா? இது எல்லாருக்குமான ஒரு கட்டளை. இது ஒவ்வொரு விசுவாசிக்கு கிடைக்கப்பட்ட கட்டளை. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த கட்டளையை கை கொள்ள வேண்டும். சபையாக எதுக்கு இங்க கூடியிருக்கிறேன்? இந்த சபையினுடைய அடிப்படை வேலை என்ன? இந்த வாட் இஸ் த மெயின் பிசினஸ்? இந்த திருச்சபையினுடைய அடிப்படை வேலை என்ன? இந்த திருச்சபையினுடைய அடிப்படை வேலை இங்க இருக்கிற மக்களை சந்தோஷமா வைக்கிறது இல்ல, இங்க இருக்கிற மக்களை சுகமா வைக்கிறது இல்ல, இங்க இருக்கிறவங்களை நல்லவங்களை காப்பாத்துறது இல்ல, இங்க இருக்கிற ஜனங்களை இந்த சமுதாயத்தை தேவனோடு உள்ள உறவை புதுப்பிக்கும்படியாக வேலை செய்வதுதான் இந்த திருச்சபையினுடைய நோக்கம். இந்த திருச்சபையில இருக்கும்போது இங்க சந்தோஷமா இருக்கிறேன் பேச்சு இல்ல. திருச்சபை அதுக்கு கிடையாது. திருச்சபை உங்களை நல்லவர்களாக பாதுகாப்பதற்கு இல்ல, உங்களை சுகமாய் வைத்திருப்பதற்காக இல்ல. இந்த திருச்சபை நீ விசுவாசியா இருந்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் இந்த சமூகத்துல தேவனுடைய இரக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும். தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு, தன்னுடைய சுவிசேஷத்தை கொண்டு, தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கும் போது அந்த இரக்கத்தை நான் கொண்டு செல்லாத மனிதனாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கிறது. எனக்கு யோனாவை போல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவன் உங்களுக்கு எனக்கும் ஏன் கிருபைய கொடுத்தார், ஏன் கிருபைய ஈவா உங்களுக்கு எனக்கும் கொடுத்தார் அப்படின்னா, அதை தேசத்துக்கு எடுத்து செல்வதற்கா? எழுந்து போ யோனாவை, எழுந்து போ அப்படின்னார். எழுந்து போல நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்துட்டு இரக்கத்தை கொண்டு செல்லாத மனிதர்களாய் யோனாவை போல இறக்கம் எனக்கு மட்டும் போதும், எனக்கு மட்டும் இந்த சுவிசேஷம் போதும் என்று தேவனுடைய குணாதிசயத்தையும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து அந்த கட்டளையினுடைய தன்மை என்னன்னு பார்க்கும்போது 2 நீ எழுந்து மகாநகரமாகி நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, ஏன்னா அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அந்த கட்டளை நீதி உள்ள ஒரு கட்டளை. அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கி, அந்த நகரம் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கிறது. அதை ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அவருடைய பொல்லாப்பு தேவனுடைய சமூகத்தில் எட்டியது. இது எங்கேயோ ஏற்கனவே வாசித்த மாதிரி இருக்கு. ஆதியாகமத்தில் சோதோம் குமாராவுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. தேவன் நீதியாய் வந்து நியாயம் தீர்த்தார். நினிவே பட்டணத்தாருக்கு யோனாவை அனுப்புகிறார். இன்னைக்கு மனுஷன் பாவம் செஞ்ச போது, பாவம் செஞ்சுட்டு அவன் யோசிக்கிற காரியம் என்னன்னா, நான் செஞ்ச பாவம் எனக்கு மட்டும் தான் தெரியும், என்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அவளுடைய இருதயத்தில் அவன் பாவம் செஞ்சுட்டு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான், சுத்தி பார்த்துட்டு பரவாயில்ல இது எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த வசனம் சொல்லுது, அவளுடைய பொல்லாப்பு கர்த்தருடைய சமூகத்தை எட்டியது. உங்களுடைய என்னுடைய பொல்லாப்பு கர்த்தருடைய சமூகத்தை எட்டுகிறது. சங்கீதம் 50 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 50:16 பார்க்கும்போது தேவன் துர்மார்க்கனை நோக்கி என்று வரிசையா ஒரு சில காரியத்தை சொல்றார். அதை 21 பார்க்கும்போது, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். துன்மார்க்கன் சொல்றார், நீ செஞ்ச ஒவ்வொருத்தையும் நான் பார்த்துட்டேன், அதை உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நான் நிறுத்துவேன் என்றார். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. கர்த்தர் தெளிவா சொல்றார், உன்னுடைய பாவம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, நீ என்ன செஞ்சன்னு நான் ஒவ்வொன்றா உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துவேன், அதை பார்த்து நான் உன்னை பீறி போடுவேன் என்று சொல்கிறார். இது ஏன் நினைவே மக்களுக்கு தேவன் இந்த கட்டளையை கொடுக்கிறார்? ஏன் அப்படின்னா, அவர் நீதி உள்ள தேவன், அவருடைய பொல்லாப்பு மிகவும் கொடியதாக இருக்கிறது. அந்த கட்டளையில இரண்டு விஷயம் பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார், தேவன் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். இரக்கத்துல என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, உன்னுடைய பாவம் எனக்கு தெரியுன்றார். அது எப்படி இரக்கமாகும்? உன்னுடைய பாவம் எனக்கு தெரிந்தால் நான் பிரி போடுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு வரைக்கும் அந்த நினைவே மக்களை ஒன்று செய்யாம அப்படியே வைத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கு என்ன, நீங்கள் நானும் பாவம் செய்து கொண்டிருக்கோம், தினந்தோறும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். தேவன் பார்க்கிறார் என்று தெரிந்தும் ஒரு நீதியான நியாயத்திற்கு கூட நாம் இன்னும் வாங்கல. பார்க்கும்போது அந்த நீதி என்ன சொல்லுது என்று பார்க்கும்போது, அவன் மேல கோபமா இருக்கிறேன் என்று சொல்றார். தான் சொல்றாரு யோனாட்ட, நீ போய் அந்த மக்களுக்கு விரோதமாகி பிரசங்கி அப்படின்றார். தேவன் மேல் தேவன் மேல கோபமா இருக்கிறார், நீ குற்றவாளியா இருக்கிற என்பதை பிரசங்கி. சுவிசேஷத்தினுடைய தாற்பரியம் என்ன தெரியுமா? ஜனங்கள் நீங்க நல்லவங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதல்ல, நீ பாவியா இருக்கிற, உன்னுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது, நீ தேவனுக்கு முன்பாக குற்றவாளியா இருக்கிற, இன்னும் தேவனிடத்துல இருந்து ஒரு நீதியான நியாய தீர்ப்பை நீ பெறவில்லை, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இதுதான் சுவிசேஷம், இதான சுவிசேஷத்தினுடைய செய்தி, இதுதான் பிரசங்கம். இந்த செய்தி தான் உங்களையும் என்னையும் மாத்துச்சு, இந்த செய்தி தான் என்னை விடுதலை ஆக்கிச்சு, இந்த செய்தி தான் தேவனோடு உங்களையும் என்னையும் ஒப்புரவாக்கியது. இது இரக்கத்தின் செய்தி. ஆனால் தேவன் பாவிகள் மீது தினந்தோறும் சிரம் கொள்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த செய்தியை சமூகத்துக்குள்ளாக கொண்டு செல்லுங்கள். யோனாவை போல தர்சீசுக்கு ஓடிட்டு இருக்கோம். இது சபையினுடைய பொறுப்பு, ஊழியத்தினுடைய நோக்கம். சுவிசேஷம் என்பது அது தேவனுடைய கிருபையை, தேவனுடைய இரக்கத்தை ஜனங்களுக்கு, தேசத்துக்கு எடுத்து செல்வது. இந்த செய்தி கிறிஸ்தவர்களுடைய செய்தி அல்ல. இஸ்ரவேல் தேசத்து மக்களை போல இது யூதர்களுக்கானது, இது தேவன் அந்த யாக்கோபினுடைய 12 கோத்திரங்களுக்கானது என்று அவங்க தவறா புரிஞ்சுக்கொண்டான். ஏன்னா ஆபிரஹாம்கிட்ட தேவன் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார்? அதியாமம் 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அதியாமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிரஹாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். யார் யார் ஆசீர்வதிக்கப்படும்? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். ஆபிரகாம் மூலமாக தேவன் தன்னுடைய இரக்கத்தையும் கிருபையும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாருக்கும் கொடுக்க இருக்கிறார். இப்போ இந்த புதிய பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக திருச்சபாகிய நாம் புதிய இஸ்ரவேல் மக்கள், திருச்சபையாகிய நாம் உடன்படிக்கையின் மக்கள், திருச்சபையாகிய நாம் இந்த ஆபிரகாம் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வாக்கு தத்தத்தை எடுத்து சகல ஜாதிகளுக்கும் இந்த உலகத்திற்கு கொண்டு செல்வது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம், பொறுப்பு. இட்ஸ் அ டியூட்டி. திருச்சபையினுடைய டியூட்டி என்ன? என்னுடைய பொறுப்பு என்ன? திருச்சபை எதுக்கு இருக்குது? இந்த திருச்சபை இங்கு இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த திருச்சபை இங்கு இருந்து கர்த்தருடைய கிருபையான சுவிசேஷத்தை இந்த பூமியில் உள்ள வம்சங்களுக்கு எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அது போதகருடைய கடமை மட்டும் இல்ல, சபை மூப்பர்களுடைய கடமை இல்ல, உதவிக்காரனுடைய கடமை இல்ல, ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை. ஒவ்வொரு விசுவாசியும் ரச்சிக்கப்பட்ட விசுவாசி, தேவன் தனக்கு கிருபையாய கொடுத்த அந்த ஈவை இந்த சமூகத்துக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும். தேவன் அதுக்கு தான் சொல்றார், நீ புறப்பட்டு போயோனா. புறப்பட்டு போலையே, யோனா புறப்பட்டு போல. அதனால மறுபடியும் மத்தேயு 28 அதிகாரத்துல தேவன் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். மறுபடியும் நாம் புறப்பட்டு போகாமல் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். மறுபடியும் ஜனங்களுடைய வாழ்க்கையில கிருபையை சொல்லாமல் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். மறுபடியும் தேவன் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், மறுபடியும் கிருபையும் இரக்கத்தையும் நீதியும் காண்பிக்கிற வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், கட்டளையை கொடுத்திருக்கிறார். யோனாக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதே கட்டளையா மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன் தன்னுடைய நீதி உள்ள கட்டளையை கொடுத்திருக்கிறார். எப்படி யோனா கீழ்படியாம இருந்தாலும் அதே போல நாமும் இணை சேர்த்து எல்லாரும் கீழ்படியாம உட்கார்ந்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லையே, பிதாவானவர் சொல்லும் போது தானாக முன் வந்து பாவிக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார். ஏனா ஊழியம் என்பது மனிதனுடையதல்ல, அது தேவனுடையது. தேவன் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த 33 ஆண்டு நம்மளுக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார். சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தேவன் அந்த 3.5 ஆண்டு நம்மளுக்கு காண்பித்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையான ஒரு ஒரு கிருபையான செய்தி என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுமரணத்தில் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு மேன்மையான செய்தி என்பதை சிலுவையில் தூங்கி அவர் காண்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த இரக்கத்தையும் அந்த நீதியும் தன் மேல் சுமந்து சிலுவையில் மறித்தார். அவருடைய சிலுவை மரணம் எனக்காக இயேசு மறித்தார் என்பதை காட்டியது. அந்த சிலுவை மரணத்தில் அந்த இயேசு மறிக்கும் போது பிதாவினுடைய முழு கோபத்தையும் தன்மேல் தாங்கினாரே, அது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. மறுபடியும் திருச்சபைக்கு தேவன் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி சுவிசேஷத்தை பிரசங்கி யோனாவுக்கு கொடுத்த அதே கட்டளையை தேவன் மறுபடியும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய வேலை என்ன? திருச்சபையினுடைய வேலை என்ன? சுவிசேஷத்தை பிரபலமாக்குங்கள். நம்மளை சுத்தி நிறைய அவிசுவாசிகள், நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய உறவினர்கள் மத்தியில சுவிசேஷத்தை சொல்லுங்க. அதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசிகள் நிறைய நேரத்தில் நம்முடைய பொறுப்பை மறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்களை போல உலக பிரகாரமான காரியங்களால் சூழ்ந்து ஆவிக்குறி நிலையில நம் மட்டுப்பட்டவர்களாய் ஒரு நேரோ மைண்டட் பீப்புளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் மட்டும்தான் விசுவாசி, அவிசுவாசியா இருக்கிறவனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது அது சரியில்லை. இயேசு அப்படி நினைச்சிருந்தாருன்னா உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு வந்திருக்காது. இஸ்ரவேல் மக்கள் புறஜாதியை நாய் என்று கருதினான். அவனுக்கெல்லாம் கிருபை தேவையில்லைன்னு சொன்னான். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. ஆனா பவுல் புறஜாதிகளுக்கு வல்லமையாய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் நாளும் கடவுளுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையை தேசத்திலே கொண்டு செல்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.